உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியமல் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி நீர்மணி வேணியம் ஓதற்கு அறியமா நிலவுலாவிய அன்னவெறிதிரிதிரி நீர்மலிவேனிய அலகில் சோதியம் அம்பலத்தாடுவான் அம்பலத்து ஆடுவான் உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியம் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஊனடைந்த உடம்பில் பிறவியே உடம்பில் பிறவியே தான் அடைந்த உறுதியைச் சாருமான் உடம்பில் பிறவியே தான் அடைந்த உறுதியைச் சாருமான் ஊரடைந்த உடம்பில் பிறவியே தான் அடைந்த உறுதியைச் சாருமால் ஏனடைந்த மலப்பொடில் பிள்ளையுள் மானடைந்து வரதர் பொற்றாள் தொடரின எடுக்கும் மாக்கதை இந்த மிச்சையுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருடைய எடுக்கும் மாக்கதை இந்த மிச்சையுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருடைய எடுக்கும் மாக்கதை இந்த மிச்சையுளாய் நடக்கும் மேன்மை நமக்கரு செய்திட எடுக்கும் மாக்கதையில் தமிழ்ச்செய்யுள்ளாய் நடக்கும் மேன்மை நமக்கரு செய்திட நமக்கரு செய்திட நமக்கரு செய்திட சதக்கையுள் குடை கதை அயூடை காதவி நீர் மூடி கதற்கை அயூடை காதவி நீர் மூடி கதற்கை அயூடை காதவி நீர் மூடி கடகடி கருத்துள் இருத்துவம் கடகடி கருத்துள் இருத்துவம் கடகடி கருத்துள் இருத்துவம் எடுக்கும் மாக்கதை பாவனி கெடுக்கும் மாக்கதை காவிரிதனிதவனி எடுக்கும் மாக்கதை
தேவாரத்துல எடுத்த உடனே விநாயகருக்கு வணக்கம் கிடையாது. திருஞான சம்பந்த தோடு செவின்னு தொடங்கிட்டார், விநாயகர் வணக்கம் இல்லை. திருஞான சம்பந்த தேவாரம் முழுதும் விநாயகருக்குன்னு தனியாக வணக்கம் கிடையாது. அதே மாதிரி திருநாவுக்கரசர் முதல் பதிகம் கூற்றாயினவார்னு சிவனுக்கு பாடிவிட்டார். பூரா சிவனை தவிர விநாயகருக்கு வணக்கம் கிடையாது. சுந்தரர் பித்தாபுரை சூடின்னு பாடத் தொடங்கிவிட்டார், விநாயகருக்குன்னு தனியாக கிடையாது. அங்கங்கே விநாயகர் என்ற சொல் வரும், அவ்வளவுதான். ஆனால் விநாயகரையோ முருகனையோ அம்பிகையோ வேற ஒரு தெய்வத்தை இகழ்ந்து விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணியே விடாதீர்கள். எப்போதுமே சொல்றேன், ஒரு மனிதனுடைய இயற்கை, ஒரு மனிதனை உயர்வா சொல்லும் போது இன்னொரு மனிதனே தாழ்வா சொல்லி விடுவான். இது மனித இலக்கணம் இல்லையா? ஆனா அதற்கு மாறாக இவர்கள் ஒரு தெய்வத்தை சொல்லலைங்கிறது ஒண்ண தவிர இன்னொரு தெய்வத்தை இகழ்ந்து விடவில்லை என்பதை நீங்கள் தவறாமல் நெஞ்சில உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையா? ஆமா. அதே மாதிரி எட்டாம் திருமுறை நமச்சிவாய வாழ்கன்னு தொடங்கிட்டாங்க இல்லையா, விநாயகர் வணக்கம். விநாயகருக்கு வணக்கம் கிடையாதுன்னு சொன்னதுனாலே விநாயகர் பெருமானை இகழ்ந்து விட்டார்கள் நீங்கள் எண்ணி விடாதீர்கள். அந்த எண்ணத்துக்கே நம்ம போகக்கூடாது இல்லையா? ஆமா. முழுமுதற் கடவுள் சிவன் என்பதை நிரூபித்து விட்டார்கள், அவ்வளவுதான் என்பதை நீங்கள் எண்ணத்தை விட்டு அது மாற்றவே கூடாது. அதே மாதிரி ஒன்பதாம் திருமுறைன்னு தொடங்கும் போது ஒளிவளர் விளக்கே என்று தொடங்கி விட்டார்களே தவிர விநாயகர் கிடையாது. ஆனால் ஒன்பதாம் திருமுறையில முருகனுக்கு என்று ஒரு பதிகம் இருக்கிறது, திருவிடைக்கழி முருகனுக்கு இல்லவா? ஆமா. அப்புறம் பத்தாம் திருமுறையில ஐந்து கரத்தனின் ஒரு பாட்டு இருக்கு, அது ஆராய்ச்சி படி அதனை திருமூலர் ஓதி இருக்க மாட்டார்கள் என்று எழுதிவிட்டார்கள். ஆமா, பெரிய புராணத்தில் கூட அதுக்கு அந்த ஐந்து கரத்தனை என்ற பாடலுக்கு ஆதாரம் இல்லை இல்லையா? ஆமா. இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் சில பேர் நல்ல திட்டவட்டமா எழுதி விடுறாங்க, சில பேர் ஏனாதானோன்னு எழுதிட்டு போயிடுறாங்க. இப்ப சமீபத்தில் ஒரு வரலாறு ஒண்ணு படித்தேன், தர்மபுரம் பண்டார சன்னதி எழுதியிருக்கார், நல்ல அபூர்வமான ஆராய்ச்சி நல்லா எழுதிருக்கார். இவ்வளவு தூரம் அவர் எழுதுவார்னு நான் நம்பவே இல்லை. ஆமா, ஏனத்தானு மேடையில பேசுவாங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு கடந்த ஒரு கட்டுரை எழுதிக்கிறாங்க, நான் அப்படியே துடிச்சு போயிட்டு. மாணிக்கவாசகர் வந்து மூவருக்கு பிற்காலம்தான் அப்படின்னு திட்டவட்டமா பல நூல்களை ஆராய்ந்து சொல்லி இருக்கிறாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய அறிவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி அதை விட்டுடும். பதினோராம் திருமுறைன்னு வரும்பொழுது எடுத்த உடனே ஆலவாய்ச்சிவனுடைய பாட்டு தான் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனா விநாயகருக்குன்னு பின்னால நம்பி ஆண்டார் நம்பி இன்னும் பலரும் பாடினதெல்லாம் முருகனுக்கு உரியதெல்லாம் கூட அதுல வந்துடுச்சு. கிட்டத்தட்ட சொல்ல போனா திருவிசைப்பாவிலேயே இந்த ஏக தெய்வ கொள்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கீழே போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, என்னமோ அவங்களுடைய எண்ணம் அப்படி மாத்தி கொஞ்சம் அப்படி மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் எண்ணிக்கொள்ளும் இல்லையா? ஆமா, ஒரு ஒரு பெண்ணு கணவன் தப்பு பண்ணிட்டான்னா கணவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லக்கூடாது, என்னமோ அவங்களுக்கு அந்த எண்ணம் அப்படின்னு விட்டுறணும் இல்லையா? அதுதான் கற்புடைய பெண்ணுக்கு அழகு என்று சொல்லுவார்கள் இல்லையா? ஆமா. அதே மாதிரி பன்னெண்டாம் திருமுறைன்னு வரும்பொழுது எடுத்த எடுப்பிலேயே ஆண்டவனே உலகலாம்னு அடி எடுத்து கொடுத்துட்டான். இப்போ இந்த முதல் பாட்டும் அடுத்த பாட்டும் நான் சொல்லிவிட்டேன், அதுக்கு அடுத்தது ஒரு பாட்டு இருக்கு. அண்ணாண்ட விநாயக வணக்கமாக ஒன்னு பாடி வச்சிருக்கிறார் சேர்க்கிறார் பெருமான், அதை இப்ப பாடினேனா இல்லையா? ஆமா. அதனால விநாயக வணக்கம் பாடினதுனால சேர்க்கிறார் குறைந்து விட்டார் என்று நாம எண்ணுவதற்கு இல்லை இல்லையா? ஆமா, எண்ணவும் கூடாது. அப்படி இப்போ நாம் வந்து சுந்தரருடைய வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் யோக வழியில் இருந்தவர்கள் என்று நமக்கு பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். நான் வந்து தேவாரத்துக்கு சிற்சில இடங்களில் இருக்கிற கருத்தை மாத்திரம்தான் சொல்ல வந்தேனே தவிர, தேவாரத்தில் இருக்கிற உட்பொருள்கள் அதெல்லாம் சொல்ல எனக்கு தகுதியே கிடையாது, அதை நான் ஒத்துக்கொள்றேன் இல்லையா? ஆமா, இசையோடு பாடுவதற்குத்தான் என்னுடைய ஆயுளை நான் பரிபூர்ணமா பறிகொடுக்க வேண்டி வந்துடுத்து, அதுக்கே என்னுடைய ஆயுள் பத்தல. இப்ப அதே மாதிரி இன்னைக்கு விளக்கமா ஒருத்தர் பேசுறாருன்னு சொன்னா அவருக்கு பாடி காட்ட முடியுமோ? முடியாது. விளக்கமா பேசியும் பாடியும் காட்டணுமா? ஒரே ஒரு மனுஷன் தான், அது கிருபானந்த வாரியார் தான், பாக்கி பேரெல்லாம் கிடையாது என்பதை நீங்கள் எண்ணிக்கணும். ஞானியார் முதற்கொண்டு கிடையாது என்ன? ஆமா, திருப்பாதிரிப்புரி ஒரு ஞானியார் சுவாமிகள் இருந்தாங்களே, பெரிய அறிவாளி, பாட முடியுமோ? முடியாது, கிடையாது, தெரியாது. அது என்னமோ வாரியாருக்கு மாத்திரம் இந்த இசை அறிவும் இருந்தது, இயல் அறிவும் இருந்தது. அப்படி ஒரு மனிதனை நாம இனிமே பார்க்க முடியாது இல்லையா? ஆமா என்று விட்டுவிடுவோம். ஆக நான் எடுத்துக்கொண்ட பொருள் அதுதான், தேவாரத்தை பாடினால் தமிழன்களே சிந்துக்களே கேட்க மாட்டேங்கிறான். நான் எத்தனை கோயில் பாடியிருப்பேன், ஒரு கோயிலா ரெண்டு கோயிலா? ஆமா, கேட்க மாட்டேங்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு அதுல இருக்கிற ஒரு நுட்பம் தெரியவில்லை என்பதுதான் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதனாலதான் சிற்சில இடங்களில் நான் இப்படி சொல்ல ஆரம்பித்தேன், அவ்வளோதான் இல்லையா? அதை நான் சொல்கிறத தவறு என்று சொன்னவர்களும் உண்டு, பரவாயில்லை இவர் சொல்கிறத கொஞ்சம் வெளிப்படையாக சொல்கிறார் அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. அதை சொல்லுவார் நாவுக்கரசர் ஒரு இடத்துல, போற்றுவாரையும் உடையார் தூற்றுவாரையும் உடையார்னு இல்லையா? அது அன்னைக்கும் உண்டு, இன்னைக்கும் உண்டு. ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சீர்காழிக்கு போகாம வெளி வட்டத்திலேயே போனார். அந்த பெரியவருக்கு மரியாதை கொடுத்தாரா? ஆண்டவன் காட்சி கொடுத்தான்னு சொல்லிட்டேன், அதுல ஒன்னு சொன்னேன். வாரியார் சுவாமி சீர்காழியில சின்யான சம்பந்தர் பேசினாருன்னு நான் போன மாசம் சொன்னது எனக்கு நினைவு இருக்கு, உங்களுக்கு நினைவு இல்லைன்னாலும் எனக்கு நினைவு இருக்கு. வாரியார் சாமி சீர்காழியில் அவருக்கு சின்யான சம்பந்தத்துக்கு பேச்சு போட்டாங்க. மேடையில் வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்துட்டு நான் சீர்காழியில் வந்து சின்யான சம்பந்தர் வந்து திருமுறை பால் குடித்தார், தாளம் வாங்கினார் சொன்னால் ஒரு பொடிப்பைய பக்கத்தை கலந்து, இது எங்களுக்கு தெரியாதா, இதை சொல்லத்தான் நீ வந்தியா போயா எழுந்திரிச்சின்னு சொல்லி விடுவான். இங்கே இருக்கிறவனுக்கு அப்படி தெரியுமே, நான் என்னத்தை பேசுவேன் அப்படின்னு எடுத்த எடுப்பில் சொல்லிவிட்டு நான் வேற ஒரு வரலாறு சொல்றேன், திருஞான சம்பந்தருடைய தொடர்புடையதுதான் அப்படின்னு தொடங்கினார். அவர் துரும்பை பத்தி பேச சொன்னாலும் 30 நாளைக்கு பேசுவார். துரும்பு எறும்ப பத்தி பேச சொன்னா 30 நாளைக்கு பேசுவார், வந்தது வராம. ஆமா, அந்த ஆட்கள் படைத்தவர் அவர் இல்லையா? ஆமா, அவர் எனக்கு ஒன்றும் சொந்தக்காரர் இல்லை, அறிவுக்கு சொந்தக்காரன். ஆமா, அவன் சொல்லிவிட்டு தருமபுரம் மடத்துல ராஜகோபால சுவாமின்னு ஒரு 20-25 வருஷத்துக்கு மிஞ்சி இருந்தார், இங்க யாருக்காவது தெரியுமான்னு கேட்டார். அதுக்கு ஆகும் தெரியாதுனாங்க, நான் பக்கத்தில் உட்கார்ந்தேன், எனக்கு தெரியும், அவர் காங்கிரஸ் வாதின்னு சொன்னேன். ஆ ரைட்டு, கரெக்டா சொல்லிட்டீங்க, அவர் தான் அப்படின்னு. அவர் காங்கிரஸ் வாதி, அவர் மெட்ராஸுக்கு ஒரு சொற்பொழிவுக்கு வந்தார். அப்ப நாடு சுதந்திரம் பெறாத காலம், சொற்பொழிவு பண்ணிவிட்டு ஒரு ட்ரெயின்ல ஏறினார். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் லைனா சரி காட் லைனா இருந்தாலும் சரி ஒரே ஒரு லைன் தான் இருக்கும், அது ரிப்பேர் ஆனாலும் அந்த ரிப்பேர் மேலேயே அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். ரெண்டு லைன்லாம் கிடையாது இல்லையா? இப்ப பிராட்கேட் போட்டிருக்கான், அப்படிலாம் கிடையாது. ராத்திரில மாத்திரம் 3 ட்ரெயின் போகும் மெட்ராஸ்ல இருந்து தென்பக்கம், பகல்ல வண்டி கிடையாது. ராத்திரில சாரிட்டு 6 மணிக்கு மதுரை பார்சல் பாசஞ்சர்னு ஒன்று போகும், 9 மணிக்கு 8 மணிக்கு என்னமோ இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒன்று போகும். அது அந்த வண்டியில் ஏறினா சிலோன்லேக்கு போகிறதுக்கு கப்பலுக்கு போய் சேரும் அது, அதனால இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ் பேர். அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு மேலே திருவனந்தபுரம் ஃபாஸ்ட் பேசஞ்சர் என்னமோ ஒரு ட்ரெயின் போகும், அதோட சரி. பகல்ல சும்மா விழுப்புரம் வரைக்கும் திண்டிவனம் வரைக்கும் அப்படி வண்டி இருக்கும். இப்படி ஒரு காலம் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க இல்லையா? ஆமா, அப்பெல்லாம் இந்த எக்ஸ்பிரஸ் பஸ் எல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் பஸ்ல போனோம்னு சொன்னா திண்டிவனம் வரைக்கும் போகலாம் அல்லது பாண்டிச்சேரி வரைக்கும் போகலாம், அப்புறம் இறங்கி மறுபடியும் ஒரு பஸ்ல ஏறி அப்படிதான் போகணும். பயணம் அவ்வளவு கடினமாக இருந்த காலம் அது. அந்த இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ்ல இந்த ராஜகோபால சுவாமி ஏறி உட்கார்ந்துருந்தார். அது ராத்திரி 2 மணிக்கு மாயவரம் போகும், அங்க அவர் இறங்கி தரங்கம்பாடி போற வண்டியில ஏறி அவர் திருக்கடையூருக்கு போகும் இல்லையா? ஆமா, அவங்க திருக்கடையூர்ல இருந்தாங்க, தருமபுரம் மடத்து சாமி அவங்க. அவர் உட்கார்ந்துருந்தாரு, எடுத்த சீட்டு ஒண்ணு காலியா இருந்தது, ஒரு முஸ்லீம் வந்து உட்கார்ந்தான். அவர் காங்கிரஸ் வாதி ஆனதுனால அவருக்கு முஸ்லீம் வந்து உட்கார்ந்துட்டானேங்கிற எண்ணம் அவருக்கு வரல. சாமியும் படுத்துட்டாரு, அவனும் படுத்துட்டான். அவன் மலேசியாவிலேருந்து வரான், இவர் மெட்ராஸில் வந்து பேசிட்டு இவர் இருக்கு. இவனும் தூங்கிட்டான், அவரும் தூங்கிட்டான். நடுமத்தில எங்கேயோ ஒரு ரிப்பேரில் 4 மணி நேரத்துக்கு மேலே ட்ரெயின் போட்டுட்டான். அது இவங்களுக்கு தெரியல, நல்லா தூங்கிட்டாங்க. இந்த எண்ட சுழந்த எக்ஸ்பிரஸ் 8 மணிக்கு போகணும், மாயாரத்துக்கு 2 மணிக்கு போகணும். 2 மணி வாக்கில் இந்த சாமியார் முடிச்சுக்கிட்டார். 2 மணி 2வது, இது என்னடா விழுப்புரத்துக்கு இருந்தாண்டே நிற்கிறான்னு என்னன்னு விசாரிச்சு பார்த்தா வண்டியில் ஏதோ ரிப்பேர், லைன்ல ரிப்பேர் ஆனாலும் நிறுத்தி போட்டான். மெதுவாக போட்டு சாமியார் முடிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தார். இந்த முஸ்லீம் நல்லா அந்த வெளிநாட்டிலேருந்து வர்றானா நல்லா தூங்கிட்டான். தூங்கி என்ன பண்ணிருக்கான், 7 மணிக்கு எழுந்தான். 7 மணிக்கு இது சிதம்பரத்தை விட்டு அப்பதான் பிறப்பு. முடிச்சுக்கிட்டோன்னா என்ன பொழுது முடிஞ்சு போச்சே, ஐயோ மாயவரத்தில் இறங்கி திருவாரூர் போய் அப்புறம் நாகூர் போனவன், அவர் துண்டு துண்டா தான் போக முடியும். அப்பெல்லாம் பொழுது முடிஞ்சு போச்சே, வண்டி எங்க இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, சாமி பொழுது முடிஞ்சு போச்சுன்னா தஞ்சாவூருக்கு அண்ணா இருக்கணுமா வண்டி அப்படின்னா, பரவாயில்ல பதறாத, வண்டி லேட்டா போகுது, இப்பதான் சிதம்பரத்தை விட்டு வண்டி புறப்பட்டு இருக்கு, அடுத்தது சீர்காழிக்கு வரும், அதுக்கப்புறம் தான் மாயரம் வருது, நீ பரவாயில்ல நீ தூங்குனதுனால பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். அந்த முஸ்லீம் கேட்டானா, சீர்காழின்னு சொன்னா இந்த திருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் ஒரு பெரிய பேரறிவாளன், கடவுள் அருள் பெற்றவர்னு நான் படிச்சிருக்கேன், அவரா அப்படின்னு அவன் கேட்டவன். நல்லா நீங்க கவனிக்கணும், கேட்டவன் யாரு? முஸ்லீம். ஆமா, அவர் கடவுள் அருளை பெற்றவர்னு நான் படிச்சிருக்கிறேன், அவர் அவரா அந்த ஊரா அப்படின்னு. ஆமான்னு இவர் சொல்லிவிட்டார். அத்தோட அந்த பேச்சு நின்னு போச்சு. சீர்காழியில வண்டி நின்னுது, இவன் என்ன பண்ணாங்க, டோரை திறந்துக்கிட்டு கீழே இறங்கி சீர்காழி எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டான். இப்படி கிழக்கு பக்கம் இருக்குன்னு சொன்னார் இந்த சாமியார். அந்த திக்க நோக்கி அவன் என்ன பண்ணா, கீழே விழுந்து ஒரு கும்பிடு போட்டுவிட்டு ஒரு புடி மண் எடுத்துக்கிட்டு மேலே ஏறினான். மேல வந்த உடனே வண்டி புறப்பட்டுடுச்சு. அப்ப இந்த சாமியார் கேட்டாரா, நீ எங்கிருந்து வரேன்? மலேசியா. சீராழியை பத்தி நான் புத்தகத்தை படிச்சிருக்கேன். அப்பெல்லாம் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லா மதத்தலைவர்களையும் எல்லா மதத்தை பத்தியும் பாட புத்தகத்திலையும் வரும், சரித்திரத்திலையும் வரும். இப்ப நடுமத்தில தான் பலவிதமான கோளாறுகள் வந்து நம்ம நாட்டை கெடுத்து விட்டுது. ஆக அவங்க கேட்டு சொன்னோம், நான் முஸ்லீம் இருந்தாலும் நான் நாட்டு வரலாறு படித்தேன், இந்த திருஞான சம்பந்தர் பற்றி பார்த்தேன். ஐயையோ, நம்ம நாட்டில் இப்படி ஒரு பெரியவர் இருந்திருக்கிறாரு, நாம தமிழ்நாட்டுக்கு எப்போ போகிறோம், அந்த ஊரை நாம பார்க்க போறோமான்னு ஏங்கி கிடந்தேன். இது 2 மணிக்கு போயிருந்ததுன்னா நான் அந்த ஊரை பார்த்துருக்க மாட்டேன். என் நல்ல வீதி ஒழுது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்தது. அந்த அந்த புண்ணியவாம் பிறந்த ஊருடைய மண்ணை நான் எடுத்துக்கிட்டு போறேன். நானும் இந்த சாமியார் நினைச்சாராம், நான் இந்த ஊருக்கு வந்தேன்னா இந்த ஊருக்கு வந்து தான் 1 போவேன், 2 போவேன். அப்படிதான் செய்யறாங்க, நம்மளாம் அப்படிதான் செய்யறோம் இல்லையா? ஆமா, இவன் அதை புனித மண்ணுன்னு எடுத்து வச்சுக்கிறானே. இவன் பக்தனா நாம பக்தனான்னு என்னாலும் இந்த வரலாற வாரியார் சாமி இவ்வளவு சீக்கிரமா சொல்லி பாருன்னா நீங்க நினைக்கிறீங்க? 2 மணி நேரம் சொன்னாரு என்ன, அதுக்கு காலு கை பேரம் பேத்தி பேத்திக்கு மாப்பிள்ள பேரனுக்கு மாப்பிள்ள அப்படி எல்லாம் வச்சு 2 மணி நேரம் வச்சு பிளாசி எடிஞ்சு விட்டு மறுபடியும் ஒரு சாடு சாடுனாரு. எந்த சைவையா ஒரு புடி மண் எடுத்துக்கிட்டு போனான் சீர்காழியில இருந்து, எவன் எடுத்துட்டு போனான் சீர்காழின்னு கூட சொல்ல சொல்ல தெரியாம இப்ப சீயாழின்னு சொல்லுவான். என்னெல்லாம் சீயாழி நான் சொல்லுவான், சீயா சீர்காழின்னு சொல்ல மாட்டான். ஆமா, அது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, சீயாடின்னு தான் இருக்கும், அப்படிதான் இருந்தது. சீர்காழின்னு கூட சொல்ல தெரியாத சைவங்கள் உண்டே, அவனா மண் எடுத்துக்கிட்டு போவான். பிற மதத்தவர்கள் கூட மதித்த சமுதாயம் நம்ம சமுதாயம், அதுல திருஞான சம்பந்தருடைய வரலாறு முஸ்லிம் ஒருத்தன் அப்படி நினைச்சிருக்கிறான் அப்படின்னு கதை வச்சு நிமித்து எரிஞ்சுட்டு கீழே அறிஞர் போயிட்டது. வாரியார் பேசணும்னா எறும்ப பத்தி பேசணும்னா 30 நாளைக்கு பேசுவார், துரும்ப பத்தி பேசணும்னா 30 நாளைக்கு பேசுவார். 2 மணி நேரம் பேசி பிடிச்சாரு, எல்லாரும் ஆஹான்னு சொல்லிட்டான், இறங்கி போயிட்டார். இது போன மாசம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா. அப்படி இப்பவும் பாத்தீங்கன்னா துபாயில ஒரு பெரிய முஸ்லிம் மதுவதிக்கு பத்ததுல ஒரு சிவங்கோயில் கட்டி கொடுத்துருக்கிறான் ஒரு முஸ்லிம். ஒன்னாச்சா, 1 மாசத்துக்கு முந்தைய பேப்பர்ல ஒரு முஸ்லிம் பெண் வடக்கே ஒரு நாட்டில் சிவங்கோயில் ஒன்று கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கு திறப்பு விழாவுக்கு அப்துல் கலாமை கூப்பிட்டான். கூப்பிட்டாவ பேப்பரில் வந்து படிச்சிங்களா? அப்போ கேட்டா, சிவன் வந்து என் கனவில் சொன்னான் நான் கட்டினு சொல்லிவிட்டாவ. அந்த மாதிரி ஒன்று வண்ண தமிழ்நாடு எடுத்துங்களேன், இந்துக்கள்னு எல்லாரும் சொல்றதுக்கு ரெடியாக இருக்காங்களா? தமிழன்னு சொல்லிக்க ரெடியா இருக்காங்களா? இருக்காங்களா இல்லையே? கிடையாது. ஒரு பக்கம் ஒரு கூட்டம் இருந்துகிட்டு வடமொழிய திட்டிக்கிட்டே தெரியுதே, என்ன பண்ண முடியும் இல்லையா? ஆமா, இவன் அடிச்சா அவன் கேட்க மாட்டான், அவன் அடிச்சா இவன் கேட்க மாட்டான், அது போயிட்டு. ஆக இவரை திருவாரூருக்கு வான்னு சொன்னான் பரமசிவன். எங்கே? சிதம்பரத்துல இல்லையா? எப்படி ஆட்படுத்துறான் பாருங்க கடவுள். இங்க போய் அவர் தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் போது நீ திருவாரூருக்கு வான்னு சொல்றான் இல்லையா? ஆமா, என்னமோ நாம எங்கே ஒரு ஊருக்கு நான் பாட போனது மாதிரியும் அங்கிருந்து ஒருத்தர் இன்னொரு ஊருக்கு கூப்பிட்டு போறது மாதிரியும் அந்த நிகழ்ச்சி நடக்குது. அவங்களுக்குத்தான் நடந்ததே தவிர நமக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆமா.